அடிச்சு கட்டிட்டு பஸ்ல ஏறி உட்காடுறீங்க. அதுவும் கடைசி சீட் தான் கிடைக்குது. உந்தி உந்தி முன்னால வந்து உட்காந்தாச்சு. உங்க முன்னால நீங்க உட்காந்துருக்கும் போது முன்பின் அறிமுகம் இல்லாத, உங்க பேர் தெரியாத, ஊர் தெரியாத, நீங்க படிப்புல எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியாத, எதுவுமே சொல்ல போனா உங்க பர்சுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாத, அம்மாவின் தோளில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை உங்களை பார்த்து கண்ணை சிமிட்டி ஒரு சிரிப்பு சிரிக்குது இல்லையா, இந்த முகத்தை நீங்க வாழ்க்கையில மறுபடியும் பார்க்க போறது இல்லை. முதல்ல பதிவு பண்ணிக்கோங்க, மிக அழகான மனிதனே. சரி, இறங்குறோம். இறங்கும் போது நம்மள அறியாம கால் தட்டும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர், முன்னால உட்காந்துருக்க கூடிய ஒரு பாட்டி, அவங்களுக்காக நம்ம எழுந்து கூட இடம் கொடுக்கல. சொல்ல போனா அவங்க ஏறி வந்த பொழுது அவங்க மூட்டையை கூட நம்ம வாங்கல. ஏறி வந்த உடனே எங்கேயோ அவசரமாக வெளியில பார்த்த நாம நம்ம கால் தடுக்கும் போது நம்ம கண்ணையே பார்த்து அந்த அம்மா பாத்துப்பா ஜாகிரதை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மனிதனேயும். அடுத்த நன்றியை சொல்லிட்டு நீங்க இறங்குறீங்க, இறங்கி போறீங்க. போயாச்சு, எங்கே ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றீங்க. பக்கத்தில் யாரும் தெரியாத நபர்கள் தான். தண்ணி கேட்டிருக்கீங்க, தண்ணி வச்சிருந்த தண்ணியும் குடிச்சாச்சு, இன்னும் அதை ஃபில் பண்ணலை. எதிரில் யாரோ வந்து உட்காடுறாங்க. உட்காரும் போதே உங்களுக்கு எரிச்சலாக வருது. அவங்க இடத்த ரொம்ப ஆக்கிரமிச்ச மாதிரி இருக்குது. அவருடைய முகத்தை பார்த்தா நீங்களாக மனதில் ஒரு எண்ணம் உருவாக்கிக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாகரிகமான மனிதருக்குள்ளே அவருடைய தோற்றப்பொலிவு இல்லை. ஏதோ நினைப்பினுடைய குழப்பத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பொறையேறுது. உங்களை அறியாமல் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய அந்த நபர் கையிலேருந்து ஒரு தண்ணியை நேற்றுறாரு. உங்கள் மனதில் அவரை பற்றி எத்தனை நெகட்டிவான எண்ணங்கள் போச்சுங்கிறத பற்றின ஒரு துளி கூட தெரியாமல் தண்ணியை நேற்றுறாரு. மனிதனையும் அங்கே தான் வந்து நிற்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. இந்த மனிதனையும் உள்ளே வர்றதுக்கு ஒரு விதமான தேவையும் கிடையாது. கல்யாண்ஜியுடைய ஒரு கவிதையில் ரொம்ப அழகாக சொல்வார், பள்ளிக்கூடத்தில் படித்த எனது நண்பன் என்னை பார்க்கக்கூடாத சூழல்கள் என்னவெல்லாம் அப்படின்னு ஒரு சின்ன லிஸ்ட் போடுவார். நான் கவிதையை அப்படியே சொல்லலை, அதனுடைய சாரத்தை மட்டும் சொல்கிறேன். வங்கியில் மனைவியின் வளையலை அடகு வைக்குவதற்காக நான் நிற்கும் பொழுது என் பாலியகால நண்பன் என்னை பார்க்கக்கூடாது. அறுவை சிகிச்சைக்கு பின் கைத்தலாங்காலாக ஆட்டோவில் வந்து இறங்கும் பொழுது எதிரில் என் பாலியகால சிநேகிதன் என்னை பார்க்கக்கூடாது. மிக நெருங்கிய உறவினரின் உடலை மீண்டும் பெறுவதற்காக ஒரு பிரேத கூடத்தின் வாசலில் நான் நிற்கும் பொழுது எனது பாலியகால தோழன் என்னை பார்க்கக்கூடாது. இவை எல்லாமே மனிதநேயத்தினுடைய சாரமாக இறங்கி வரக்கூடியது. எங்கெல்லாம் மனிதநேயத்தை நீங்கள் பார்க்கலாம்? ஏதோ நண்பனை பார்க்கறதுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகும்பொழுது ஐசியு வாசலில் அழுத கண்ணுமாக சிந்திய மூக்குமாக யாருன்னே தெரியாமல் உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்காங்கன்னே தெரியாமல் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நபர் பக்கத்தில் போய் நின்று ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். இதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, செலவு இல்லை, ஆனால் கிடைக்கக்கூடிய வெகுமதி இருக்கு இல்லையா? ஏதோ அசரீரி மாதிரி உங்களுடைய வாக்கு இருக்கு. இல்லை, ஆக்சிடென்ட் ஆகி காலை ஊனி ஊனி ஏதோ குச்சியை வச்சு ஊனி நடக்கக்கூடிய அந்த மனிதன் கிட்ட வரும்பொழுது ஒன்றும் இல்லை இன்னும் 10 நாளில் பரபரன்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போங்க. உங்க முகம் வேண்டாம், முகவரி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்றேன். குழந்தையை கையில் எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடும் பொழுது அங்க டாக்டருக்காக காத்துட்டு நிற்கும் போது பக்கத்துல இருந்த பெண்மணி ஒன்றும் ஆகாது, பயப்படாத, அந்த பெண்மணியுடைய முகம் இல்லை எனக்கு, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு நன்றி சொல்லக்கூட அவங்க நின்று கேட்கல, ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள் என் காதில் ஒலிச்சிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு முறை எர்ணாகுளம் போக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்காக போனேன் நான். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் உடை மாற்றணும், உடை மாற்றுறதுக்காக பெண்களுக்காக இருக்கக்கூடிய அந்த ஓய்வறை, அந்த ஓய்வறையில் போய் உடை மாற்றுறதுக்காக போகும்பொழுது பக்கத்தில் ஒரு 10x10 சின்ன அறை ஒன்று இருந்தது. அந்த சின்ன அறை, அதில் ஒரு 4 ஜன்னல் இருக்கும், ஒரு கர்டன் போட்டிருக்காங்க, 4-5 ஃபேன் ஓடிட்டுருக்கு, ஒரு 10 சேர் போட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இது எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு போர்டு ஒன்று எழுதியிருந்தது, ஃபார் தி பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ், தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்காக அப்படின்னு எழுதியிருந்தது. சத்தியமா சொல்றேன், ஒரு நிமிஷம் நின்று என்னுடைய ஆயுசையும் சேர்த்து வச்சு அந்த ஸ்டேஷன் சூப்பரிண்டெண்ட் வாழணும்னு நினைச்சிட்டு நான் போனேன். என்ன காரணம் தெரியுமா? தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக இளம் பெண்கள் அங்கேயும் எங்கேயும் திரும்பும் போது இவங்க பார்ப்பாங்களோ அவங்க பார்ப்பாங்களோ அப்படின்னு பாரதி சொல்வான், வீரம் சேர்ப்பது தாய் முலைப்பாலடா அப்படின்னு. அந்த குழந்தைகளுக்கு அம்மாவுடைய முலைப்பாலேருந்து வீரம் வராது, அவங்க பார்ப்பாங்களோ இவங்க பார்ப்பாங்களோ நெளிஞ்சு நிமிந்து கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு இத்தனையும் பண்ணும்போது அவளுடைய பயமும் பீதியும் துணிச்சல் இல்லாத அந்த தன்மையும் தான் அந்த குழந்தைக்கு போகும். அங்கே பார்த்தேன் ஒரு 4 பெண்கள் வெகு அமைதியாக உட்கார்ந்து மிக நிம்மதியாக காலை நீட்டி பொறுமையாக குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் எவ்வளோ பெரிய உலகம், எத்தனை அழகான உலகம், யாரோ ஒரு நபர் மனசார அவங்க அம்மா நல்லா பெற்றிருக்காங்க, நல்லா வளர்த்துருக்காங்க, அக்கா தங்கைகள் பக்கத்துல இருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, இந்த அத்தனை பேரும் சேர்ந்ததுனால்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த மனிதன் ஒரு 10x10 ஒரு அறை கட்டி வைக்கணும்னு தோணுச்சு இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம். மனிதநேயம் அப்படிங்கிறது ஏதோ பிரம்மாண்டமாக மேடை போட்டு பேச வேண்டிய விஷயம் இல்லை, கடந்து போகும்பொழுது மிக சின்னதாக செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அழகான விஷயமாக தான் நான் பாக்குறேன். மனிதநேயத்தை பத்தியே சொல்லிட்டு வரலாம், இது ஊற்றுக்கண் வேற எங்கேயுமே இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்மகிட்ட தான் இருக்கு, அது இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியல, இதை நம்ம தொலைக்கல, கைமறதியா மனிதநேயத்தை எங்கேயோ வச்சுட்டோம் அவ்வளோதான். எனக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களில், கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களில், பூட்டான்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் விஷுவலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. அதில் வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க ஊரில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி, அதனால நிறைய பேர் இறந்தும் போனாங்க, நிறைய பேருடைய பார்வையும் போச்சு அப்படின்னு. அதுல பார்வை இழந்த ஒரு மாணவர் என்னுடைய மாணவராக வந்து சேர்ந்தார். பாடத்துல அவர் தான் எப்பவுமே முதல், எல்லா படிப்புலயும் அவர் தான் முதல். அவர் வந்து நிற்கும் பொழுது எல்லாம் கைத்தட்டுவோம். அதை விட என்ன அப்படின்னா, நான் இப்ப வணக்கம்னு சொன்னா திருப்பி சொல்லுங்க, அதுதான் மனித நேயம் சொன்னேன் இல்லையா, இது எனக்கு அந்த மாணவர்கிட்ட இருந்து தான் கிடைச்சது. நான் வகுப்புக்குள்ள போன உடனே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றேன். அவரால் என்ன பார்க்க முடியாது, ஆனா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய என் குரல்ல இருக்கக்கூடிய சந்தோஷம் ஏதோ அப்படியே அவர் காதல போய் விழுந்த மாதிரி அப்படியே அப்படியே அந்த முகம் அப்படியே திரும்பும் பாருங்க. 1000 சூரிய பிரகாசத்தோட அந்த முகம் என் பக்கம் திரும்பும். இங்கிருந்து இது வரைக்கும் வாய் போகும் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லும்பொழுதெல்லாம் நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன். அவர் பேர் அமிர்த். நான் சொல்லுவேன், அறையே வெளிச்சம் ஆயிடுச்சு அமிர்த், ஒரு ஒற்றை புன்னகையினால இந்த அறை பூரா யாரை பார்க்குறோம் தெரியாது, அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, குட் மார்னிங் சொன்னதுக்கு அவங்க சிரிக்க போகிறாங்களா இல்லை அதை ஏற்றுக்கொண்டார்களா எதுவுமே தெரியாது. எத்தனை அழகான ஒரு கோட்பாடு, எங்கிட்ட சிரிப்பு இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட அன்பு இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட கருணை இருக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட இரக்கம் இருக்கு கொடுக்குறேன், உங்ககிட்ட இருந்தா கொடுங்க இல்லைன்னா ஐயோ பாவம், அவ்வளோதான். எவ்வளோ சாதாரணமான ஒரு கோட்பாடாக போயிடுச்சு. அந்த மாணவர் இப்போ பூட்டானில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்காரு. நம்ம எப்படி இங்கே ஒரு சிவில் சர்வீஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே ஒரு சிவில் சர்வீஸ், அதில் கண் பார்வை இல்லாட்டா கூட மிகப்பெரிய நபராக வந்தாச்சு. திருமணம் ஆயிருக்கு அவருக்கு. அவர் திருமணம் செய்து கொண்ட பெண்மணிக்கு பார்வை இருக்கு, ஆனால் அந்த பெண்மணியுடைய சகோதரருக்கு பார்வை இல்லாததுனால பார்வை இல்லாமல் போனால் அதனுடைய கஷ்டம் என்னன்னு அந்த பெண்மணிக்கு புரியும். இந்த அமிர்த் அவருக்காக 2 குழந்தைகள், இந்த 2 குழந்தைகளுக்கும் ஆண்டவனர்களால் கண் பார்வை இருக்கு. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது போக கண் பார்வை இல்லாத ஒரு குழந்தையை அவர் தத்து எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா அவருக்கு தெரியும் கண் பார்வை இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். ஆக காருண்யத்துக்கு காசு கிடையாது, மனிதநேயத்துக்கு காசு கிடையாது. இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா மனம் வேணும், மனம் இருக்குங்கிற உணர்வு வேணும், இந்த உணர்வை மீண்டும் 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 புதுப்பிக்கக்கூடிய புத்தி வேணும். முடிக்கும் போது ஒரு சின்ன கதை, இந்த கதைகளை கையில் தூக்கிட்டு போங்க, கனம் ஒன்றும் அதிகம் இருக்காது. பெரும்பாலும் அதை மனசுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கமாக இருக்கும். மனிதநேயம் வந்து அந்த இடத்த நினைக்கும் போது இருக்கும் எல்லாம் தளர்ந்து போயிடும். கண்ணில் பிரகாசம் இருக்கும், காது நல்லா கேட்கும், கண்ணு நல்லா பார்க்கும். அந்த ஊரினுடைய மிக அழகான பாடலிபுத்திரம், அங்க இருக்கக்கூடிய ஆடர் கணிகை, மிக அழகான வாசவதத்தை, ரெண்டு விதமான போதை அவளுக்கு. என்ன போதைனா அழகா இருக்கோங்கிற ஒரு போதை, அந்த அழகா இருக்கோங்கிற தெரிஞ்சதுனால வந்து இன்னொரு போதை. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளுடைய கண் பார்க்கறதுக்காக, அவளுடைய விழிக்காக காத்துட்டு இருக்காங்க. பாடலிபுத்திரத்தினுடைய கோட்டை மதில்களுக்கு வெளியில நம்மளுடைய புத்தருடைய ஒரு நல்ல சீடராக இருக்கக்கூடிய உபகுப்தர் தலைக்கு கல்ல வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காரு. அழகாக பால் பொழியக்கூடிய பௌர்ணமி நிலவு, கல கல கலன்னு சிரிச்சுட்டு இந்த இளைய பெண்மணி ஓடி வர வந்து உபகுப்தர்கிட்ட நின்று வாங்கல வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறான். ரொம்ப அமைதியா சாந்தமா அவளை கண்ணுக்கு கண் பார்த்து உபகுப்தர் சொல்றாரு, காலம் வரும்போது கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. சிரிச்சுட்டே திரும்பி ஓடிடுறா. அவ்வளவேதான், வசந்தங்கள் வந்து போகுது. மறுபடியும் ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் அதே பாடலிபுத்திர வீதி வழியாக ஒரு கோடைக்கால மாலை நேரம் திரும்பி வராரு உபகுப்தர். ஊரே காலியாக இருக்கு, எல்லா இளைஞர்களும் எல்லா யுவதிகளும் அழகானவர்களும் ஆரோக்கியமானவர்கள் எல்லாருமே கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்துக்கு போயிருக்காங்க. வசந்த காலத்தை சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே வெளியில வராரு. பாடலிபுத்திரத்தினுடைய மதில் எல்லைகளுக்கு வெளியில அரை இருட்டுல ஏதோ முக்கல் கேக்குது, முனகல் கேட்கற மாதிரி இருக்கு. கையில சின்ன கமண்டலம், அதுல ஒரு வாய் தண்ணீர் இருக்கு. போறாரு, அங்க உட்கார்றாரு. அந்த உடல் பூரா அழுகி சிதைந்து சிறங்கும் புண்ணும் புழுவும் இருக்கக்கூடிய அந்த உருவத்தை எடுத்து மடியில வச்சுக்கிறாரு. அதனுடைய கண்ணுக்கு தண்ணியை தொட்டு தொடக்கிறாரு. வாயில இந்த தண்ணியை ஊத்துறாரு. ஊத்திட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா, வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உண்மையான மனிதநேயத்துக்கு விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இனி வீட்டுக்கு போலாம். வீட்டு பத்திரத்தை வச்ச இடம் இருக்கான்னு பாருங்க, பத்திரத்தின் பக்கத்துல பத்திரமா மனிதநேயம் இருக்கான்னு பாருங்க. பத்திரத்தை விட பத்திரமானது மனிதநேயம்னு தெரியும், எடுத்து வச்சுக்கோங்க.